நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தில் ஒவ்வொரு நாளையும், எல்லா நாட்களையும் இல்லை, சில குறிப்பிட்ட நாட்கள் வந்து ஒரு சில குறிப்பிட்ட தினங்களாக வந்து நம்ம அனுசரிச்சுட்டு வர்றோம். எதுக்காக இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட தினமாக அந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா, எது சம்பந்தமாக அந்த நாள் கொண்டாடப்படுதோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படணும், அதன் மூலமாக நிறைய பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முறையை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அதுமாரி பார்க்கும்போது மார்ச் 21 ஒவ்வொரு வருஷமும் உலக வன நாளாக கொண்டாடப்படுது. இப்போ இந்த உலக வன நாள் ஏன் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. நம்ம பல்கலைக்கழகத்தில் நீர்நுட்ப மையத்தில் இளநிலை ஆராய்ச்சியாளராக இருக்கிற வனவியல் பட்டதாரி அருள்குமார் அவங்க. இவங்க வந்து ஏற்கனவே நமக்கு நிறைய இந்த வனங்கள் பற்றியும், வன உயிரினங்கள், வன மரங்கள் இதையெல்லாம் பற்றி நமக்கு நிறையவே நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க உலக வன நாள் அதை பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் அருள்குமார்.
வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. அதாவது மேடம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் சில குறிப்பிட்ட நாட்களில் வந்து நம்ம அந்த டேனுடைய ஸ்பெஷலில் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது போல தான் வந்து மார்ச் 21 ஒவ்வொரு வருடமும் மார்ச் 21 வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே, உலக வன நாள்னு கொண்டாடிட்டு வரோம். இது எப்படி வந்தது, ஏன் வந்து வேர்ல்டு ஃபாரஸ்ட்ரி டே, ஏன் வந்து உலக வன நாள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2000 முன்பே வந்து ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளை சொல்லியிருக்கார் அழகா. மழை நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண். அதாவது காடினுடைய முக்கியத்துவம், காடு மனிதர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி அப்போவே வந்து சொல்லியிருக்காரு. காடு இல்லைன்னா நம்ம யாராலையும் வந்து உயிர் வாழ முடியாது. ஏன்னா சுத்தமான காற்று இல்லைன்னா. காடு வந்து சமீப காலமாக ரொம்ப அழிஞ்சிட்டே வருது, காடினுடைய பரப்பளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து அப்படியே இந்த நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா எதிர்கால நம்ம சந்ததியினர்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பொருட்டு 1971 ஜென்ரல் அசம்பிளி ஆஃப் யூரோப்பியன் கான்ஃபெடரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு வந்து பேசி, அந்த கூட்டத்தின் அடிப்படையில் 1971 முதல் மார்ச் 21 நம்ம உலக வன நாளாக கொண்டாடிட்டு வரோம். ஏன் வந்து அவங்க மார்ச் 21 வந்து குறிப்பாக எடுத்துக்கிறாங்கன்னா, வருஷத்தில் வந்து 2 மட்டும்தான் பகல் 12 இரவு 12 இருக்கும். அதேமாரி தான் இந்த மார்ச் 21 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வனாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த ஜியாகிரஃபி டைம். அதாவது போத் டே அண்ட் நைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதாவது 12 இருக்கு. அந்த காரணத்தினால தான் இந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். இதனுடைய முக்கியத்துவம், இந்த வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே கொண்டாடுறதுக்கான முக்கியத்துவம் என்னென்ன, வனங்களை வந்து பாதுகாப்பது, வனப்பரப்பை வந்து அதிகரிக்க செய்வது, வனம் மற்றும் வனவிலங்குகளை வந்து அதனுடைய பாதுகாப்பும் அதனுடைய முக்கியத்துவம், இதை பற்றி இந்த பயன்பாட்டுக்காக தான் இது வந்து நம்ம வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம்.
நல்லா சொன்னீங்க அருள்குமார், எப்பையிலிருந்து உலக வன நாளாக கொண்டாடிட்டு வர்றோம் அப்படிங்கிற பற்றி சொன்னீங்க. இப்போ வனப்பரப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இதன் மூலமாக சொல்லப்படுற செய்தி. அதாவது வனப்பரப்பை அதிகரிக்கணும், வன உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இப்போ வனப்பரப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன நடவடிக்கைகள், இப்போ வந்து ஒரு அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகள் வேற இருக்கு, ஒரு தனி மனிதனாக எடுக்கிற நடவடிக்கைகள் சிலது இருக்கக்கூடும், அந்த மாதிரி எப்படி இந்த பரப்பை அதிகரிக்கிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குங்க?
அதாவது வனப்பரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய மொத்த பரப்பளவு 328.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவு கொண்டது. கிட்டத்தட்ட நம்ம 140 மில்லியன் ஹெக்டேர் வந்து நம்ம வேளாண்மைக்காக பயன்படுத்திட்டு வரோம். அதில் மீதி இருக்கிற நிலம் கிட்டத்தட்ட ஒரு 79 மில்லியன் ஹெக்டேர் தான் வந்து நம்ம வனப்பரப்பாக இருக்குது. ஏன் வந்து வனப்பரப்பை அதிகரிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய நில அடிப்படையில் 1/3, அதாவது 1/3 வந்து எந்த நாடு வந்து வனப்பரப்பை கொண்டுள்ளதோ அந்த நாட்டில் வந்து சராசரியான மழை அளவு இருக்கும், காலநிலை சரியாக இருக்கும், எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சில் வர்றதுக்கான காரணம் அந்த அதாவது பரப்பளவில் குறைஞ்ச பார்த்தீங்கன்னா மாதம் மும்மாரி புளியும் சொல்லுவாங்க மழை. இன்னைக்கு வந்து எப்போ வந்து மழை வருதுன்னே தெரியல, சீசன் வந்து மாறிட்டே இருக்கு. அதனால தான் வந்து வனப்பரப்பை வந்து மூன்றில் ஒரு பங்கு வந்து வனப்பரப்பை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் நம்ம வனவியல் ஆராய்ச்சியாளர் அவர்களும். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1988 வனக்கொள்கையின்படி 33% வந்து வனப்பரப்பளவு இருக்கணும். ஆனால் தற்பொழுது வனப்பரப்பளவு வந்து 24% தான் உள்ளது. மீதி இருக்கிற அந்த 9% வந்து நம்ம எட்டணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இந்திய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளுக்கு மேற்கொண்டு வருது. தரிசு நில மேம்பாடு, அதாவது வேஸ்ட்லேண்டு பார்த்தீங்கன்னா தரிசு நிலம் வந்து இந்தியாவில் நிறைய மில்லியன் ஹெக்டேர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பயன்படுத்தலாம், அந்த அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த தரிசு நிலங்களில் பொதுவாக மற்ற நிலங்களில் இருக்கிற மாதிரி மரம் வந்து நட முடியாது. மில்லியன் அந்த தரிசு நிலத்துக்கு என்ன மாதிரியான ஸ்பீசிஸ் அதாவது என்ன வகையான மர வகைகள் போட்டால் நல்லா வளரும் அப்படின்ட்டு அதனுடைய ஆராய்ச்சி வந்து இப்போ மேற்கொண்டுட்டு வராங்க. பொது இடங்களில் சாலை ஓரங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள், பள்ளி கல்லூரிகள் போன்றவற்றில் காலியாக இருக்கும் இடமெல்லாம் நம்ம குறிப்பாக பள்ளி கல்லூரி இடங்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. கிரவுண்டை சுற்றி மரம் நட்டு வச்சு அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் வந்து நம்ம சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு ஒரு மரம் நடுங்க, அதேமாரி மாணவர்கள் வந்து ஒவ்வொரு பிறந்தநாள் அன்றுக்கும் ஒவ்வொரு மரம் நடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில கல்யாண விதத்தில் கூட மரம் நடும் விழிப்புணர்வு மையமாக கொண்டு முன்னெல்லாம் தேங்காயெல்லாம் கொடுப்பாங்க, இப்போ வந்து மரக்கன்றே கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து தெரியுது. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், இளைஞர்கள் அவங்க தான் வருங்கால சந்ததியினர்கள், அவங்க தான் வந்து அதனுடைய பொறுப்பு அதிகம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாமே ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும், அதேமாதிரி நடவும் செய்யணும். ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மரமாவது நட்டு அதை பாதுகாக்கணும். ஏன்னா நடுறது வந்து ஈஸியாக வந்து நட்டலாம். ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கின்னஸ் ரெக்கார்டில் 100,000 மரம் நட்டன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எத்தனை மரங்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறது அல்லது மரங்களாக வளர்க்கப்படுகின்றது என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் ஒரு மரம் நட்டாலும் அது வந்து முழுமையாக வளரும் வரை நம்ம வந்து அதை தண்ணி ஊற்றி பாதுகாக்கணும்.
எப்படி காடுகளுடைய பரப்பை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த 33% காடுகள் இருக்கணும், ஆனால் 24% தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த காடுகள் அழிக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கே நிறைய தெரியும், அதாவது குடியிருப்பு பகுதிகள், அப்புறம் வந்து விவசாயத்துக்காக காடுகள் அழிக்கிறது, சாலை வசதி, அணைக்கட்டுகள் கட்டுறது, இப்படி நிறைய காரணங்களுக்காக வனப்பகுதிகள் அழிச்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதை வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்காங்களா, அல்ல இதை தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்து வனங்களுக்கு இருக்கா, அதாவது மனிதர்களால்?
இந்த வனங்கள் வந்து அழிக்கப்படுறது வந்து 90% வந்து மனிதர்களால் தான் வந்து வனங்கள் அழிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிரேசிலினுடைய அமேசான் காட்டுப்பகுதியை. ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து உயிர் வழி காற்று ஆக்சிஜன் வந்து அங்கந்தான் ப்ரொடியூஸ் ஆகுறதுன்னு வந்து ஒரு சர்வேயில் வந்து சொல்கிறாங்க. அந்த பிரேசிலினுடைய வனப்பரப்பு வந்து மிகுதியாக வந்து அழிக்கப்படுகிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வனப்பரப்பை வந்து அழிச்சிட்டு காஃபி பிளான்டேஷன் வந்து அங்கே அதிகமாக போடுறாங்க. ஏன் காஃபி பிளான்டேஷன் அங்கே போடுறதுக்கான நிபந்தனை வருதுன்னா, அமெரிக்காவில் வந்து அதிகமாக வந்து காஃபி குடிக்கும் பழக்கத்தை கொண்டவர்கள், அந்த ரிப்போர்ட்டில் சொன்னது இதுதான். அதாவது அமெரிக்கருடைய நிபந்தனை அடிப்படையில் தான் அங்கே வந்து இருக்கிற மரங்கள் அழிக்கப்பட்டு காஃபி பிளான்டேஷன் மற்றும் ரப்பர் கமர்ஷியல் கிராப்ஸை வந்து அங்கே வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வனப்பரப்பில் வந்து அதிகமாக அழிக்கப்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் வந்து தீ வச்சிடுறாங்க வனப்பரப்பில், வந்து வனத்தீயை வந்து முட்டுதல் வந்து நிறைய வனப்பரப்பில் வந்து குறைஞ்சிட்டே வருது. இதுமாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், வளர்ச்சின்ற பெயரில் வந்து சில டேம் கட்டுவது, சில தொழிற்சாலைகள், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைன்னு சொன்னதுக்குள்ள ஒடிசாவில் வந்து கிட்டத்தட்ட 2,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவு வந்து ஆக்கிரமிக்கிறதா வந்து ஒரு இது வந்திருக்கு. அதனால வந்து அந்த நியாமகிரின்ற ஒரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் வந்து இதை எதிர்க்கவே மத்திய அரசாங்கம் இதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஏன்னா 2,000 ஹெக்டேர் வந்து வனப்பரப்பளவு, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகள், குறிப்பாக அந்த இடம் அந்த மலையானது மலைவாழ் மக்களுடைய ஒரு கடவுளாக வணங்கப்படுகிறார்கள், அந்த இடத்தையும் அந்த வனவிலங்கையும் அந்த காட்டையும். ஆகவே அந்த நிலத்தை அழிக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய போராட்டம். இந்தமாரி நிறைய போராட்டங்கள் இருக்குது. மனிதருடைய மூட நம்பிக்கைகளும் இதில் நிறைய இருக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வாது மலை, அதாவது நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜவ்வாது மலையில் சில பேர் வந்து வயிற்று வலிக்கு வந்து தீயை வச்ச காட்டில் தீயை வச்சா வந்து வயிற்று வலியை சரியாக போயிடும் அப்படின்ற சில மூட நம்பிக்கையில் இந்தமாரியும் பண்ணிட்டு வராங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சம்பில்னு சொல்லுவாங்க, அதாவது கூரை வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு சில பிரிவினர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே நல்லா அவங்களாம் பில்லு வந்து சேகரிச்சிருவாங்க, அதன் பிறகு போகிறவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அதுக்கப்புறம் தீ வச்சு விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற விலையை தான் இனி வந்து ஃபிக்ஸ் பண்ணுமா அந்த அந்த மாரி இருக்குது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ரோச்மெண்ட், ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட், அதாவது வன நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. வனத்தை ஒட்டி உள்ள வேளாண் நிலங்களை வந்து அவங்க அப்படியே சேர்த்து சேர்த்து ஆக்கிரமிச்சுக்கிறேன். இதுவும் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சுற்றுலா பயணம் போகல, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் முதுமலை அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வனவிலங்குகள்லாம் நடமாடிட்டு வருது. அடிக்கடி வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட்டு அதனால் நிறைய வகை மான் வகைகள்லாம் வந்து உயிரிழக்க நேரிடுகிறது. ஸோ அங்கெல்லாம் போகக்குள்ள நம்ம வந்து கொஞ்சம் அந்த 20 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த இதில் தான் வந்து போகணும் அப்படின்றது ஒரு விதி. ஆனால் எந்த ஒரு வாகனமும் வந்து வேகமாக போயிட்டு நிறைய வகை விலங்குகளை அடிச்சிடுறோம். அதேமாரி சுற்றுலா பயணிகளும் நம்மளும் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் போடுறோம், அது வந்து சாப்பிட்டது மூலயமா வந்து அங்கே இருக்கிற வனவிலங்குகள் பாதிக்குது. சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம உணவுப் பொருட்களை வந்து எடுத்துகிட்டு போய் வனவிலங்குகளுக்கு மானுக்கு இந்தமாரி கொடுக்கக்குள்ள அந்த உணவு வந்து வனவிலங்குகளுக்கு பாதிப்படைஞ்சு அது மூலிமா சில நோய்கள்லாம் வந்து வனவிலங்குகள் அழிக்கிறதுக்கான காரணமாக அமையுது. மிக முக்கியமாக வந்து தொழிற்சாலை, அப்புறம் டேம் கட்டுறது, தனியாருடைய எஸ்டேட்டுங்களில் கல்வி நிறுவனங்கள், அப்புறம் சில ஆசிரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வன நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக வந்து வன நிலங்களை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் வந்து திரு கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய கமிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும், முற்றிலும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கஸ்தூரி ரங்கன் அவர்களுடைய அறிக்கையினுடைய சொல்லப்பட்டிருக்கு.
சரி அருள்குமார், இப்போ வந்து என்னென்ன அதாவது பிரச்சனைகள், வனங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த வனங்களை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி மனிதர்களால் ஏற்படுற இந்த பாதிப்புகள், இதுல இருந்து வனங்களை காப்பாத்துறதுக்கும் இப்போ நம்ம நாட்டில் என்னென்ன திட்டங்கள் இருக்குங்க?
அதாவது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து வனத்தையும் வன பாதுகாப்பையும், வனம், வன பாதுகாப்பு, வனவிலங்கு இவை எல்லாமே வந்து பாதுகாக்கணும் அதிகரிக்கணும்ன்ற பொருட்டு பல்வேறு சட்டத்திட்டங்களையும் பல்வேறு கொள்கைகளையும் வந்து மேற்கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வனக்கொள்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபாரஸ்ட் பாலிசி. 3 ஃபாரஸ்ட் பாலிசி வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். ஒன்று வந்து 1894 முதலாவது ஃபாரஸ்ட் பாலிசி, 2வது ஃபாரஸ்ட் பாலிசி 1952, 3வது வனக்கொள்கை அதாவது ஃபாரஸ்ட் பாலிசி 1988. ஸோ இந்த 3 ஃபாரஸ்ட் பாலிசியும் வந்து 3 கொள்கைகளுமே வந்து வனம் மற்றும் வனவிலங்கு, வனத்தை வந்து பாதுகாப்பது, வனத்தை வந்து அதிகரிக்க செய்வது. ஸோ இதான் வந்து இந்த 3 ஃபாரஸ்ட் பாலிசியினுடைய கொள்கையும். அதேமாரி அது இந்திய வனச்சட்டம் அப்படின்ற ஒன்று இருக்குது, அது வந்து 1952 மேற்கொள்ளப்பட்டது. இந்திய வனச்சட்டம் அதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதாவது RF சொல்லுவாங்க, அந்த சட்டத்தின்படி கொண்டு வந்தால் இந்த காப்புக்காடு, தமிழில் சொல்லணும்னா காப்புக்காடு, அதாவது யாரும் வந்து வனத்துறை அனுமதியின்றி அந்த காப்புக்காட்டின்னு உள்ளே செல்ல முடியாது. உள்ளே செல்ல வேண்டும் அப்படின்னா வந்து ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கியிருக்கு நம்ம வனத்துறையின் மூலயமாக. இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் பிரகாரம் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்ற ஒரு டெர்மினாலஜி வந்து காப்புக்காடு வந்தது. ஏன்னா வந்து முக்கியமாக வந்து காடை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம யாரும் காட்டுக்கு போகாமல் இருந்தாலும் சரி, மக்களுடைய நடமாட்டம், மக்கள் வந்து காட்டுக்கு போகாமல் இருந்தாலும் சரி, அதுவே காடு தன்னால் நல்லா இருக்கும் என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அதாவது வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அது வந்து 1980 இயற்றப்பட்டது. இது வந்து எதுக்காக கொண்டு வந்ததுன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் வன பாதுகாப்பு சட்டம் வனத்தை வந்து பாதுகாப்பது, அதாவது மற்ற பயன்பாடுகளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனத்தை வந்து வேளாண் தொழிலுக்கு மாற்றுவது, டேம் போன்ற சில கட்டமைப்புகளுக்காக நம்ம பயன்படுத்துக்கிறீங்களா, அது வந்து தடுப்பதற்காகவே கொண்டு வந்தது தான் இந்த வன பாதுகாப்பு சட்டம். இந்த வன பாதுகாப்பு சட்டத்தின் மூலயமா தான் நம்ம ஏதாவது அதாவது மாநில அரசாங்கம் நினைச்சா கண்டிப்பாக கட்ட முடியாது. ஏன்னா வனம், வனவிலங்கு வந்து பொதுப்பட்டியல் அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 3 பட்டியல் உள்ளது, 1 மாநில பட்டியல், இன்னொன்று மையப்பட்டியல், 3வது பொதுப்பட்டியல். இந்த வனம் என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசாங்கமும் சம்மதிக்கணும், மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியும் பெற்றால் மட்டுமே எந்த ஒரு அரசாங்கமும் அந்த வனத்தில் வந்து திட்டங்களை வந்து மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால தான் முக்கியமான வன விலங்குகள், வனம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இந்த வன பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியமான சட்டமாக கருதப்படுகிறது. அதேமாரி வனத்துக்கு மட்டும்தான் வந்து சட்டமாக வனவிலங்குகளுக்கு இல்லையா அப்படின்னு கேள்வி வரும். வனவிலங்குகளுக்கு தனியான ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இது வந்து 1972 கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் பேரில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தேசிய பூங்கா அதாவது நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சேங்சுரி அதாவது வனவிலங்கு சரணாலயம், இந்த இரண்டும். இது மட்டும் இல்லாமல் கன்சர்வேஷன் ரிசர்வ், கம்யூனிட்டி ரிசர்வ், இது எல்லாம் இந்த டெர்மினாலஜி இப்படி எல்லாம் வந்தது எப்படின்னா இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்ததாங்க. இதெல்லாம் நேஷனல் பார்க் தேசிய பூங்கா என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 99 தேசிய பூங்காக்கள் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் 5 தேசிய பூங்காக்கள் இருக்கிறது. ஸோ இந்த தேசிய பூங்கா உருவாக்கப்படுறதுக்கான முக்கிய காரணம் அங்கே வந்து அரிய வகை வனவிலங்குகள் வனங்கள் இருக்கிறத காரணத்தினால அந்த இடத்தை வந்து தேசிய பூங்காவாக அறிவிக்கப்படுகிறார்கள். தேசிய பூங்காவை அறிவிச்சிட்ட பிறகு அங்கே யாரும், அதாவது பொதுமக்கள் யாரும் எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் அந்த தேசிய பூங்காக்கள் வந்து மேற்கொள்ள முடியாது. ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் யாரும் வந்து நம்ம அந்த தேசிய பூங்காக்கள் நுழைய முடியாது. ஸோ அதனாலவே அந்த இடத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற பொருட்டு ஆரம்பிக்கிறதுதான் அந்த தேசிய பூங்கா. வனவிலங்கு சரணாலயம் என்பது அதுவும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு, அதாவது அழியும் நிலையும் உள்ள பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. அங்கே வந்து சில நிபந்தனைகள் இருக்குது, தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதாவது சில ப்ராஜெக்ட்டு, சில செக் டேம் அந்த மாரி கட்டுறதுக்கான உரிமை வந்து கொஞ்சம் வழங்கியிருக்காங்க. கம்யூனிட்டி ரிசர்வ், கன்சர்வேஷன் ரிசர்வ், இது எல்லாமே வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பினோட பாதுகாக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் என்ற ஒரு டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருவிடை மருதூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே குறிப்பிட்ட சில பகுதி வந்து ஒரு ஏரி வந்து புறம்போக்கு நிலம், அந்த ஏரியாவுக்கு சொந்தமான விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம். அங்கு வந்து பறவைகள், குறிப்பாக ரஷ்ய நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பெலிக்கன் பறவைகள் வந்து அதிகமாக வர காரணத்தால் அந்த பகுதியை வந்து அந்த விவசாயிகளும் அந்த ஊர் பொதுமக்களும் வந்து தமிழ்நாடு வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இது வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு, ஏன்னா வந்து வேற எங்கேயுமே வராத அந்த பறவை அந்த ஏரியாவுக்கு மட்டும், அந்த ஏரிக்கு மட்டும் வர காரணத்தில் அந்த மக்கள் வந்து அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடன் வந்து இது வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பொதுமக்களும் மற்றும் தமிழ்நாடு வனத்துறையும் சேர்ந்து கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து இது பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டங்கள், அதாவது ப்ராஜெக்ட், சில திட்டங்கள்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு திட்டம், அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம். இது வந்து 1973 ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்பட்டது. இது வந்து திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது புலிகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டு வர காரணத்தில் கரண் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து ஒரு டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு குழு அமைச்சாங்க. 1972 இந்த கமிட்டி அமைச்சது. கமிட்டியுடைய ரிப்போர்ட் வந்து 1973 ஜனவரி அல்ல பிப்ரவரியில் வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. புலி, புலியினுடைய முக்கியத்துவம், புலி வந்து எவ்வளோ அழிஞ்சிட்டு வந்திருக்கு, ரொம்ப வந்து அழிஞ்சிட்டு வந்தால் தன்னுடைய அறிவிக்கையில் தெரிவிச்சிருந்ததில் புலிகள் பாதுகாப்பு திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. முதன் முதல்ல கிட்டத்தட்ட 17 டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 17 ஆரம்பித்து இப்போ தற்பொழுது வந்து 47 புலிகள் சரணாலயம் வந்து இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4 சரணாலயங்கள் இருக்கிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் சரணாலயம், களக்காடு முன்னந்துறை புலிகள் சரணாலயம், ஆனைமலை புலிகள் சரணாலயம், மற்றும் ரீசெண்டாக வந்து சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். இது வந்து எதுக்குன்னா புலிகளை வந்து பாதுகாக்கணும், புலிகளுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதேமாரி ப்ராஜெக்ட் எலஃபண்ட், அதாவது யானைகள் பாதுகாப்பு திட்டம், ப்ராஜெக்ட் லயன், சிங்கம் வந்து இந்தியாவில் வந்து கிர்காடு, குஜராத்தில் கிர்காடில் மட்டும்தான் இருக்கிறது. ரொம்ப அரிய வகை விலங்குகளும் இதுவும் ஒன்று. திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து குஜராத் முதல்வராக இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் லைன் திட்டத்தை வந்து அந்த ஸ்டேட்டில் அரேஞ்ச் பண்ணது மூலம் 200 இருந்த அந்த சிங்கங்களுடைய எண்ணிக்கை ரீசெண்ட் ரிப்போர்ட் படி 444 சிங்கங்கள் இருப்பதாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதை சொல்லுதுன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை வந்து நம்ம நிறைவேற்றுவது மூலமும் ப்ராஜெக்ட் எலஃபண்ட், ப்ராஜெக்ட் லயன், ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்டு, இதெல்லாம் வந்து அரிய வகை உயிரினங்கள். ஏன்னா வந்து உணவு சங்கிலின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டோம், ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு உயிரினத்தை சார்ந்து தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒரு செடி இருக்கிறது அல்லது மரம் இருக்கிறது, அதை வந்து சாப்பிட மான் வரும், மானை சாப்பிட இந்த புலிகள் வரும், புலிகள் இறந்த பிறகு அதை சாப்பிடுவதுக்கு அந்த பிணந்தின்னி கழுகு, ஸ்கேவெஞ்சர்னு சொல்லுவாங்க, பிணந்தின்னி கழுகு வந்து சாப்பிடும். அந்த ஒரு வாழ்க்கை, முழுமையான ஒரு வாழ்க்கை சுழற்சி மலையை நிறைவு செய்யும். கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த புலிகளை. ஒரு காட்டில் வந்து புலி இருந்தால், புலி நடமாட்டம் இருந்தால் அந்த காடு வந்து செழுமையாக செம்மையாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். ஏன்னா கரெக்டாக அந்த ஈக்காலஜிக்கல் பேலன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். ஆகவே தான் இந்த புலிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்தியாவினுடைய வனங்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வகையான, அதாவது 5 மேஜர் குரூப்ஸ் ஃபாரஸ்ட் டைப்ஸ் இருக்குது. அதேமாரி 16 வகையான ஃபாரஸ்ட் டைப்ஸ் இருக்குங்க. இந்தியாவில் வந்து எந்த வகையான ஃபாரஸ்ட் வனம் வந்து அதிகமாக இருக்குன்னா ட்ராபிக்கல் டிசிடியஸ் ஃபாரஸ்ட், அதாவது மாய்ஸ்ட் அல்லது ட்ரை, இந்த வகை ஃபாரஸ்ட் டைப்ஸ் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக காணப்படுகிறதுங்க. இப்போ வந்து ரீசெண்டாக ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்பது வந்து வனத்தை வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து சர்வே எடுப்பாங்க, வனத்தினுடைய பரப்பளவே சொல்லுவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2013 ஃபாரஸ்ட் சர்வே 2013 ரிப்போர்ட் வந்து 2014 மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபாரஸ்ட் கவர், அதாவது டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா ஆஃப் கண்ட்ரி, நம்முடைய இந்தியாவுடைய மொத்த வனப்பரப்பளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% உள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அலையாத்தி காடுகள் என்று தமிழில் சொல்லுவாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு ஃபாரஸ்ட் வகைகள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த சுந்தரவன காடுகள் அப்படின்ற இடத்துல வந்து அதிகமாக இருக்குது மேற்கு வங்காளத்தில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை, பிச்சாவரம் போன்ற இடத்துல இந்த அலையாத்தி காடுகள் இருக்கிறது. இந்த அலையாத்தி காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அதனுடைய முக்கியத்துவம் அறியப்பட்டது என்றால் 2004 சுனாமி ஏற்பட்ட போது அந்த அலையாத்தி காடுகள் இருந்த பகுதிகளை வந்து சுனாமி பாதிப்பு வந்து குறைவாக இருந்து வந்து கண்டறியப்பட்டது. ஏன்னா இந்த அலையாத்தி காடுகள் வந்து மரம் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது, குட்டையாக இருக்கும், அதேமாரி நல்லா வேரூன்றி தாங்கப்படனா அந்த அலையை வந்து அப்படியே தடுத்திருக்குது. ஸோ அதேமாரி இல்லை அந்த அலையாத்தி காடுகளுடைய வேர்களை பார்த்தீங்கன்னா வந்து நெமட்டோபோர்ஸ்ன்ற ஒரு ஸ்பெஷல் வேர் இருக்கு. அது வந்து பூமிக்கு மேலே வந்து தண்ணிக்கு மேலே வந்து இருக்குது, அதன் மூலிமா ஆக்சிஜன் பெற்று அந்த மரம் உயிர் வாழுது. அந்த மரத்தினுடைய அடியில் அந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து மீன்களுக்கு வந்து ஒரு புகழிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில குறிப்புகள் பார்த்தோம்னா இந்தியாவினுடைய தேசிய விலங்கு வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் டைகர், இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம், தேசிய பழம் மாம்பழம், அது மட்டும் இல்லாமல் தேசிய பாரம்பரிய விலங்காக வந்து யானையை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி தேசிய அக்வாட்டிக், தேசிய நீர்வாழ் உயிரினமாக வந்து கேஞ்சடிக் டால்பின் அப்படின்ற ஒரு மீனை வந்து டால்ஃபினை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கேஞ்சடிக் டால்ஃபின் வந்து அழிஞ்சிட்டே வர்றதுனால அதை பாதுகாக்கும் பொருட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த அறிவிச்சிருக்காங்க. இந்த கேஞ்சடிக் டால்ஃபின் வந்து இந்தியாவில் வந்து எங்கே இருக்குன்னா பீகாரில் பாகல்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து விக்ரம் ஷைலா கேஞ்சடிக் டால்ஃபின் சேஞ்சுரி இருக்குங்க. ஏஷியாலே இது கேஞ்சடிக் டால்ஃபின் சேஞ்சுரி வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாடினுடைய குறிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மாநில மரமாக பனைமரம் இருக்கிறது, மாநில பூவாக செங்காந்தல் மலர், மாநில விலங்கு நீலகிரித்தார், மாநில பறவை எமரால்டவ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநில விலங்கு, மாநில பறவை, மாநில மரம் போன்றவைகள்லாம் வந்து இருக்கிறது. அந்தந்த மாநிலத்தினுடைய சிறப்பு அம்சங்களை வந்து அந்த மாநில சின்னங்கள் வந்து குறிப்பிடுகின்றன. மக்கள் அனைவரும், நம்ம இளைஞர்கள் அனைவரும் வந்து வனத்தை பாதுகாப்போம், வன வளத்தை மேம்படுத்துவோம் அப்படின்ற நோக்கத்துடன் வனத்துறையோடு நாமளும், பொதுமக்களாகிய நாமளும் வந்து வனத்துறைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வனம் மற்றும் வனவிலங்குகளை வந்து பாதுகாத்து நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டுவோம். வணக்கம்.
ரொம்ப நன்றி அருள்குமார். இது வரைக்கும் உலக வன நாள் பற்றியும் வனங்களுடைய முக்கியத்துவம் பற்றியும் நிறைய விவரங்கள் சொன்னீங்க. வனங்களை பற்றி நீங்கள் சொன்ன பல தகவல்கள் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அருள்குமார், வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் உலக வன நாளை முன்னிட்டு வனங்களை பற்றியும் வனவிலங்குகளையும் வனங்களையும் பாதுகாக்கிறதுக்கு இருக்கிற வழிமுறைகளை பற்றியும் நிறைய விவரங்கள் நம்மளுக்கு சொன்னாங்க. நம்ம நாட்டினுடைய வனப்பரப்பு 33% இருக்கணும், ஆனால் அது ரொம்ப குறைவாக 24% தான் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் அவங்க தெரிவித்தாங்க. அதனால் இந்த வனப்பரப்பை அதிகரிக்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே தனி மனிதர்களாக நம்ம ஒவ்வொருவரும் நம்மளான முயற்சியை குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது நட்டு பராமரிக்கலாம். இந்த பசுமை பரப்பை அதிகரிக்கிறதுக்கு அல்லது குறைந்தபட்சம் அதை அழிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளான முயற்சிகளில் ஈடுபடலாம் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042-22-243-1055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.